வணக்கம் ஆயர் அவர்களே, சுல்தான்பேட்டை புதிய மறைமாவட்டத்துக்கு முதல் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆயர் நியமனம் அறிவிப்பு தங்களில் ஏற்படுத்திய உணர்வுகள் என்ன?
அறிவிப்பு வந்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொன்ன முதல்ல, ஆனா அதே சமயத்துல இது ஒரு பெரிய பொறுப்பை திருத்தந்தை அவர்கள் எனக்கு கொடுத்திருப்பதாக நான் உணர்ந்தேன். ஏனென்றால் இது இன்னொரு மாநிலம், கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு புதிய மறை மாவட்டமாக இருக்கிறது. அங்க இருக்கிற மக்கள் தமிழ் பேசும் மக்கள், ஆனால் கேரள மாநிலத்தில் இருப்பதனால் அவர்கள் தமிழ் கலாச்சாரமும் கேரள கலாச்சாரமும் உள்ளடக்கி இருக்கிற மக்களாக இருப்பதனால் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பதில் அதிக பொறுப்பு இருப்பதாக நான் உணர்ந்தேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும், பணி செய்வதற்கு இன்னும் அதிகமாக பணி செய்வதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பாகவும் நான் கருதினேன்.
சுல்தான்பேட்டை புதிய மறைமாவட்டம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
சுல்தான்பேட்டை என்பது மறைமாவட்டம் என்பது புதிய மறைமாவட்டத்தின் பெயர். ஆனால் இது கேரளாவில் உள்ள பாலக்காடு அந்த பகுதியில் அல்லது பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள எல்லா லத்தீன் கிறிஸ்தவர்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. பாலக்காட்டில் முன்னமே ஒரு சீரோ மலபார் ஆயர் இருப்பதனால் லத்தீன் ரீதி ஆயராக நான் செல்லும் பொழுது பாலக்காடு என்ற பெயரை மீண்டும் வைத்தால் குழப்பம் வரும் என்பதற்காக அந்த இடத்திற்கு சுல்தான்பேட்டை என்று பெயர் வைக்கிறார்கள். இது பாலக்காட்டில்தான் உள்ளது. அந்த செபஸ்தியார் கோயில் தான் இந்த மறை மாவட்டத்தின் தலைமை கோவிலாக கத்தீட்ரலாக இருக்கும். இந்த மறை மாவட்டத்தில் தமிழ் பேசும் மக்கள் 14 பங்கை கொண்டுள்ளது. அதோடு சேர்ந்து கோழிக்கோடு மறை மாவட்டத்தில் இருக்கிற 5 பங்குகள், அது மலையாளம் பேசுகிற மக்களை சேர்ந்தவர்கள், அவர்கள் இங்கே வருகிறார்கள். அச்சமயம் 21 பங்குகளை சேர்ந்ததாக இருக்கும்.
புதிய மறை மாவட்டத்தில் பணி செய்வதற்கு மொழி பிரச்சனை எதுவும் தடங்களாக இருக்குமா?
மொழி பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒண்ணு, தமிழ் பேசுற மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் மலையாளம் பேசுற மக்களும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவுல நான் மலையாளத்தையும் புரிந்து கொள்வேன். மலையாளத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு மலையாளத்தில் தான் வழிபாடு மத்தெல்லாம் நடத்த முடியும், நடத்துவேன். ஆனாலும் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அது மட்டும் இல்ல, அங்க பணி செய்யற குருக்கள் கண்ணியர் எல்லாருமே தமிழும் மலையாளமும் பேசுபவர்கள்.
புதிய மறைமாவட்டம், புதிய ஆயர் பணி, இதை எப்படி செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள்?
இங்க வந்து பணி என்பது முதல்ல நான் திட்டமிட்டிருப்பது அந்த மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்துவது, அதுதான் முதல் நோக்கமாக இருக்கும். இறை வார்த்தையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பற்றுதலையும் ஆழத்தையும் உருவாக்குவது, அதன் மூலம் அவர்கள் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் உகந்தவர்களாக வாழ வைப்பது. அதன் பிறகு அங்குள்ள மக்களுக்கு மற்ற வசதிகள், முக்கியமாக கல்வி மருத்துவம் போன்ற வசதிகளையும் ஏற்படுத்தி அதற்காக அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஆன ஒரு வழியை ஏற்படுத்த முயற்சி எடுப்பது, இதுதான் நம்முடைய நோக்கமாக தற்சமயம் உள்ளது.
மறைமாவட்ட மக்களிடம் இருந்து தங்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன?
அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களை நல்ல முறையில் வழிநடத்துவார் என்பதுதான். ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த நான் முதலே சொன்ன மாதிரி குருக்களுக்கு கன்னியர்களுக்கு அவர்களுடைய பணியை நல்ல முறையில் செய்வதற்கு வேண்டிய தூண்டுதலை அளிப்பது, மக்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கும் நம்முடைய தூண்டுதலை அளிப்பது, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிறகு இணக்கமான முறையில் எல்லாருடையும் நம்ம பழகுவதன் மூலம் ஒற்றுமையும் மற்ற மதத்தினர், இனத்தினர், மற்ற மொழியினர் எல்லாருடையும் ஒரு நல்லிணக்க ஒரு வாழ்க்கையை உருவாக்குவது, அதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக உள்ளது.
ஆயர் அவர்களே, கிறிஸ்தவ சபைகள் மத்தியில் ஒன்றிப்பு ஏற்படுவதற்கு கத்தோலிக்க திரு அவையில் தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு வெளிப்பாடாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகிற May 24 to 26 புனித பூமியில் திருப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். 26 எருசலேம் இயேசுவின் திருக்கல்லறை பசிலிக்காவில் அனைத்து கிறிஸ்தவ சபை தலைவர்களுடன் கூட்டம் ஒன்றையும் நடத்த உள்ளார். கேரளாவில் சீர வழிபாட்டு முறைகளை கொண்ட திரு அவைகள் இன்னும் பிற கிறிஸ்தவ சபைகளும் உள்ளன. கேரளாவில் கிறிஸ்தவ சபைகளின் ஒன்றிப்புக்கென தாங்கள் எடுக்க உள்ள முயற்சிகள் என்னென்ன?
நல்லா தெரியும், அந்த பகுதியில வந்து கிறிஸ்தவ வழிபாட்டு சபைகள் என்று சொல்லும்போது 3 உள்ளது. சீரோ மலபார், சீரோ மலங்கரா, அப்புறம் லாட்டின் ரைட் என்று. முதல்ல எல்லா ஆயர்களையும் சந்திக்க போறேன். பிறகு அவங்க எல்லாரும் ஏறக்குறைய என் கூட படிச்சவங்க அல்லது எனக்கு கூட வந்து நல்ல நண்பர்களா இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த ஆயர்களை எல்லாம் கண்டிப்பாக நான் சந்திப்பேன். அவர்களோடு எனக்கமான அந்த முக்கியமா வழிபாட்டு முறையில் வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய விசுவாச சத்தியங்களில் ஒற்றுமை ஒன்றுதான். ஆகவே இந்த அடிப்படை ஒற்றுமையை மையப்படுத்தி நாம வந்து எல்லாரும் ஒரே கிறிஸ்துவில் ஒரே நம்பிக்கையில் வாழ்கிறோம். இந்த பவுல் சொல்ற மாதிரி ஒரே ஞான ஸ்நானத்தில் ஒரே நம்பிக்கையில் வாழ்கிறோம் என்பதை எல்லாருக்கும் உணர்த்தி நாம் எல்லாருமே ஒரு நோக்கத்திற்காக ஒரே நோக்கத்திற்காகவே இருக்கிறோம் என்பதை நாம் வலியுறுத்தி அதே முறையில் இணக்கமான ஒரு வாழ்க்கையை உறவை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இது மிக மிக முக்கியமானதாக நானும் அந்த பகுதியில இருக்கிற பணியாக பார்க்கிறேன்.
சுல்தான்பேட்டை புதிய மறைமாவட்டத்தின் முதல் ஆயர் அவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நடத்தும் பொது நிகழ்வுகள், அவரின் போதனைகள் போன்றவை பற்றி குறிப்பிடும் ஊடகங்கள் பிரான்சிஸ் அலை என குறிப்பிடுகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவைக்கு விடுத்து வரும் செய்திகளை தங்களது புதிய மறைமாவட்டத்தில் எவ்வாறு விசுவாசிகளில் கொண்டு செல்ல உள்ளீர்கள்?
இப்ப அந்த பகுதியில வந்து நம்முடைய திருத்தந்தையருடைய போதனையை அதிகமாக எடுத்து உரைப்பது முதல் இது. இரண்டாவது அவருடைய மனநிலை, அதான் ஸ்பிரிட் என்று சொல்றோம், மனநிலையை நம்முடைய மனநிலையாக மாற்றி மக்களுக்கு அதை அதிகமாக எடுத்துரைப்பது மட்டுமல்ல வாழ வைக்க தூண்டுவது. மூன்றாவது திருத்தந்து அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாமே தூய ஆவியாரின் தூண்டுதலால் வருகிறது என்பதை உணர்த்தி இது நாம் வந்து ஒரு புதிய ஒரு அலையை என்பதை விட புதிய வாழ்க்கை முறையை இந்த காலத்தில் தூய ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை ஊட்டுவது என்பதை நாம் செய்யும் பொழுது திருத்தந்தையினுடைய அவருடைய ஆவல்கள் அவருடைய முயற்சிகள் எல்லாம் இங்கேயும் நல்ல முறையில் வந்து பதிக்கப்படும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுதான் நாம பார்க்கிறோம்.
சுல்தான்பேட்டையின் முதல் ஆயராக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆயர் அவர்களே, தங்களுக்கு எமது வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தங்களின் இரையாட்சி பணி சிறக்க ஜெபிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.